திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே அனகர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு அனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் தேவர் பிராந்தனை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார், அறிந்த பின் ஓதுமின் கேண்மின் உணர்மின், உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொற்பாதங்களை மனமொழி மேகளால் பணிந்து போற்றி அருமையான முறையில் இந்த நிகழ்வுகளை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்கள், அமைப்பாளர்கள், அன்பர்கள் மற்றும் இந்த நிகழ்வினை கண்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். சிவபெருமானை அறியணும், அப்படி அறிவதற்கு கற்கணும், கேட்கணும், தெளியணும், நிட்டை கூடணும், இதெல்லாம் வரிசையா நடந்துடும். கற்று கேட்டு தெளிந்து நிட்டை கூடுதல் எல்லாம் நடக்கும். அது அப்ப யாருக்கு சாத்தியம் அப்படின்னா, தேவர் பிரான்னா தேவதேவன், தேவர்க்கோ அறியாத தேவதேவன், மூவர்கோன் இப்படி சொல்லிட்டே போலாம், யாவர்கோன். அது அப்படிப்பட்ட அவர் திவ்ய மூர்த்தி. திவ்யம்னா நல்ல ஒளிமயமா, சுவாமி ஜோதிமயமா இருப்பாரு. அவரை யாராவது ஒருத்தர் அறிந்தால், அறிந்த உடனே என்ன செய்யணும், நூல்களை எல்லாம் ஓத அறிந்து அறிவார். முதல்ல அறியணும், அறிந்த பின்பாக நூல்களை ஓத வேண்டும். சிவத்தை பற்றி நமக்கு தெளிவாக உணர்த்தக்கூடிய நூல்களை ஓத வேண்டும். அடுத்து கேட்க வேண்டும். நாம ஓதுறது ஒண்ணு, அது ஓதுதல். அப்புறம் இன்னொருத்தர் சொல்றத ஓதுறதையோ அல்லது பேசுறதையோ கேட்டல். அடுத்து உணர்மின் அப்படின்னு சொல்ற, உணருங்கள். அப்படி உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணுமா, இடைவிடாம ஓதி உணர்ந்துகிட்டே இருந்தா சதாசிவனிட்டை கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். யாரு தியானம் பண்றாங்களோ சிவபெருமான, அவங்களுக்குத்தான் சைவ நூல்களை கற்பதற்கும் கேட்பதற்கும் தெளிவதற்கும் நெட்டை கூடுவதற்கும் உரியராக ஆகுவர் அப்படிங்கிறது கருத்து. இப்போ முதல்ல அறியணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற, அது புத்தியோட வேலை. அப்புறம் அறிந்த பின் ஓதுமின், அது வாக்கோட வேலை. அப்புறம் கேண்மின், செவியோட வேலை. உணர்மின், மனத்தோட வேலை. அப்புறம் என்ன செய்யணும், உணர்ந்த பின் என்ன செய்யணுமா, ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாருன்னு சொல்றாரு இல்லையா, அதான் நெட்டையில இருக்கிறது. அது சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள், நெட்டை கூடி இருக்கிறவங்க. ஆக மனம் புத்தி சித்தத்தை பத்தியும் வருது, மனம் வாக்கு காயத்தை பத்தியும் வருது. மொத்தத்துல சுவாமியை நம்ம என்ன செய்யணும், அவருடைய புகழை கேட்டல், சிந்தித்தல், அப்படி இடைவிடாது உணர்ந்து கொண்டே இருந்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படி தெளிவு கிடைத்தால் நெட்டை கூடலாம் என்று மிக அழகாக கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடுதல்னு சைவ சித்தாந்தம் நமக்கு காட்டிய வழியை இந்த பாடலில் நமக்கு அவர் எடுத்து காட்டி இருக்கின்றார். சுவாமி வந்து ஒளிமயமான திருமணி உடையவர் அப்படிங்கிறது கொடிக்கவில நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் சொல்ற, ஒளியான திருமேனி அப்படின்னு சொல்றார். சரி, அடுத்து மயன் பண்ணி கேட்பது மானடம் அப்படின்னு சொல்றார். அயன் பணி கேட்பது அரண் பணியாலே, சிவன் பணி கேட்பவர் தேவரும் அவர், பயன் பணி கேட்பது பற்றது வாமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது எதையெல்லாம் நாம கேட்கணும் அப்படிங்கிறத தெளிவுறுத்தி சொல்றாரு. சிவபெருமான் நம் பொருட்டு வேத ஆகமங்களை அருளி செய்தார். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் இல்லையா சித்தாந்தம் சொல்லு. அந்த நூல்களை கேட்டால் அயன் அரி எல்லாரும் இந்த நூல்களை கேட்டவர்களுக்கு ஏவல் செய்வார்கள். இறைவனோட ஆணைப்படி அதை கேட்டு நடத்தலாகிய இந்த இதோட பயன் என்னன்னா, எப்போதும் இறைவனுடைய திருவடிக்கண் நமக்கு ஒரு பற்று இருக்கும், நீங்காத பற்று இருக்கும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு. இதுக்கு ஒரு சான்று பார்க்கணும்னா, மணிவாசக பெருமான் தில்லையிலே அந்த ஊமை பெண் அந்த பக்கம் இருக்கிறா, திரைக்கு அந்த பக்கம், அவர் இந்த பக்கம் இருக்கிறாரு. அங்க அங்கிருந்து அந்த பௌத்தர்கள் எல்லாம் தேவையில்லாம பேசி இது பண்ணும்போது, வாதம் நடந்துகிட்டே இருக்கும்போது, இவர் ஆணையிட்டதுனால பிரம்மாவுடைய சக்தியாகிய நாமகள் அந்த பௌத்தர்களுடைய நாவிலிருந்து நீங்கி விட்டாள், அதனால அவங்க எல்லாரும் ஊமை ஆயிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். ஆக சைவத்தை நிலைநிறுத்துவதற்காக வடக்கே நமது காசி திருமடம் நிறுவிய குமரகுருபர சுவாமிகள் அவங்களுக்கு இது வந்து சிம்மத்தைய வாகனமா கொடுத்தா அப்படிங்கிறதையும் பாக்குறோம். அடுத்து, பெருமான் இவன் என்று பேசியிருக்கும் திருமானிடர் பின்னை தேவரும் ஆவர், வருமாதவர்க்கு மகிழ்ந்தருள் செய்யும் அருமாதபத்தெங்கள் ஆதி பிராணி அப்படின்னு சொல்றார். யாரெல்லாம் சிவஞானத்தை செவிமடுக்கின்றார்களோ அவர்கள் தேவராவார்கள். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமொரு கால் பேசாராகில, கண்டிப்பா பேசணும், அதை செவி மடுக்கணும். நமக்கு மற்ற வேலையெல்லாம் அப்புறம், கண்டிப்பாக இறைவனுடைய புகழை நாம் சிந்தித்தே ஆக வேண்டும். அதனால அவரோட இவர்தான் என்னுடைய தலைவர், அவர் இப்படி ஞானமே வடிவானவர் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அவருடைய சிறப்புகளை எல்லாம் பேசுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் தேவராவார்கள். அது மட்டுமல்ல, யாரும் செய்வதற்குரிய பெருந்தவத்துல, அதாவது அருமாதவம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுல யாரு ஈடுபட்டிருக்காங்களோ அந்த தவம் உடையதவர்களுக்கு பெருமான் அருள் வழங்குவார். அதான் அருமாதவம் வருமாதவர்க்கு இல்லையா, தவம் அப்படின்னு சொல்லும் போது இறப்பில் தவம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. சரியை கிரியை யோகம் ஞானம். ஆக அந்த பாடலிலே இந்த கருத்தை கூறி அதன் பின்பாக அவரை பத்தியே நம்ம பேசணும், அதை கேட்கணும். வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கின மாணிக்க வாசக பெருமானும், ஞான சம்பந்த பெருமான் பெற்றமரும் பெருமானை எல்லால் மற்றோர் பேச்சிலமைங்கிறதும், செவிகால் கேண்மீன்களோ அப்படிங்கிறத நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானும், அதனால பேசுதல், அந்த கருத்துக்களை கொண்டும் கொடுத்தும் அளவலாவுதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளுதல், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை பேசுவார், விரிப்பார், மெச்சுவார், கேட்பார், அந்த அழகா திருவாசகத்திலையும் பார்க்கிறோம். அதனால அவருடைய அவர்தான் நமக்கு எல்லாம் மேலானவர் அப்படிங்கிறத உணர்ந்து அவருடைய புகழை நாம் பேச வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி செய்தால் நமக்கு பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஈசன் அருளும் இறப்பும் பிறப்பையும் பேசியிருந்து பிதற்றி மகிழ்வெய்தின் நேசமும் ஆகும் நிகழொளியாய் நின்று வாசமலர் கந்தம் மன்னி நின்றானே அப்படின்னு சொல்றார். அதாவது மலரும் மனமும் மாறி கேள்வி ஞானம் நம்மகிட்ட இருந்ததுன்னா இறைவன் எப்படி இருப்பார், நம்மோடு மன்னி இருப்பார். மன்னுவது என்னெஞ்சில் மாலையன் காண்கிறார் திருவாசகத்துல வருது இல்ல, அது போல. அப்ப எதற்காக இறைவன் வந்து இறப்பையும் பிறப்பையும் தருகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் செய்த இரு வினைகள், சைவ சித்தாந்தம் நமக்கு பொருளை பத்தி சொல்லுது இல்லையா, அதுல மூன்றாவது பொருள் பாசம், அதுல இரண்டாவது பொருள் வந்து கன்மம். அந்த வினை, அந்த இரு வினைகளுக்கு ஈடாக இறைவன் வந்து ஆன்மாக்களுக்கு எதை தருகிறார், தனு கரண புவன போகங்களை தருகிறார், அது பிறப்பு. அந்த வினை போகம் முடிஞ்சாச்சு அப்படின்னா ஒடுக்குதல், அதான் இறப்பு. அதனால அது ரெண்டையுமே யாருதான் தர்ற அப்படின்னா, ஈசன் அருளும் இறப்பும் பிறப்பும் சொல்றார். அப்புறம் பேசுதல்னு ஒண்ணு, பிதற்றுதல் ஒண்ணு. பேசுதல்னா ஆன்ம போதத்தோட அளந்து பேசுறது, பிதற்றுதல் அப்படின்னா தற்போதம் கழன்ற நிலையில தொடர்பு இல்லாம பிதற்றுதல். ஆக அப்படி மகிழ்வெய்தால் நேசமும் ஆகும் அப்படின்னு சொல்றார். அங்கேனம் நாம் பேசியும் பிதற்றியும் மகிழ்ந்தால் இறைவன் நம் மீது, நேசம்னா என்ன, அன்பு, நம் மீது அன்பு காட்டுகிறார். அப்புறம் நம்ம மனசுல நிகழொளியாய் நின்று வாசமலர் கந்தம் இல்லையா, மனத்துல ஒளியா மன்னி நின்று இந்த மலரில் மனம் போல என்ன செய்யறாராம், ஆன்மாவிடம் ஆனந்தமாக இறைவன் அப்படியே இருக்கின்றார் அப்படின்னு, அதான் சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்ததுன்னு சொல்வாங்க இல்லையா, அது மாதிரி அப்படின்னு சொல்றார். பிதற்றுதலை பத்தி திருவாசகம் வரும், காணுமது ஒழிந்தேன் அப்படிங்கிற பாடல பாத்தீங்கன்னா பிதற்றும் அது ஒழிந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதற்கு அடுத்தபடியாக விழுப்பமும் கேள்வியும் மெய்நின்ற ஞானத்து ஒழுக்கமும் சிந்தை உணர்கின்ற போது வழுக்கி விழாவிடில் வானவர் கோணும் இழுக்கின்றி எண்ணிலி காலமதாமே அப்படின்னு சொல்றார். சிவஞானமும் சைவ ஒழுக்கமும் உள்ளவங்க தவறே இல்லைன்னா நீடு வாழலாம் அப்படின்னு அழகா சொல்ற. விழுப்பம்னா பெருமை, கேள்வினா உபதேசம், மெய்நின்ற ஞானத்து ஒழுக்கம்னா தத்துவ சாத்திர அனுபவங்கள், அந்த நூல்களை எல்லாம் கேட்டு அதன்படி ஒழுகிறது. இப்ப இந்திரனே இருந்தாலும் இந்திரனை பொதுவா எதுக்கு சொல்லுவோம்னா போகத்தை தான் பெரிதுன்னு நினைக்கக்கூடியவன். ஆனா அவன் இந்திரிய வயமயங்கி தெரியாம அது அவனோட இயல்பா இருந்தாலும் அப்படி இருக்காம அவனும் தவறு செய்யாமல் இருந்தால் சிவஞானிக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் அவனுக்கும் கிடைக்கும் என்று மிக அழகாக இந்த பாடலிலே அதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லியிருக்கார் இல்லையா வள்ளுவர். அதனால அந்த கருத்தை நம்ம மனதில வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அதற்கு அடுத்தாற் போல ஒரு அருமையான கருத்து பிள்ளைகள் விளையாடுற ஒரு விளையாட்டை வச்சு சொல்றார். விழுப்பம் வந்ததுனால அதோட தொடர்புடைய இன்னொரு திருக்குறளையும் பார்க்கலாம். கேடில் விழிச்செல்வோம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அந்த விழுப்பம்னே அதுல வந்திருக்கு, இதுல விழுச்செல்வம்னு வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். சரி, இப்ப சின்ன குழந்தைகள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா மணல்ல விளையாடுவாங்க, சோறு பொங்கின மாதிரி வச்சு சாப்பிடுற மாதிரி எல்லாம் பண்ணி வயிறு நிறைஞ்ச மாதிரி எல்லாம் பண்ணி விளையாடுவாங்க. அதை வைத்து நமக்கு ஒரு ஞான செய்தியை சொல்லுகிறார் திருமூலதேவ நாயனார். சிறியார் மணல் சோற்றில் தேக்கிடுமா போல் செறிவால் அனுபவம் சித்திக்கும் எண்ணில் குறியாத கொன்றை குறியாதார் தம்மை அறியாதிருந்தார் அவரவர் அன்று அப்படின்னு. ஆக ஐம்புல நுகர்ச்சி இருக்கிற வரைக்கும் சிவானுபவம் சித்திக்காது அப்படிங்கிறத நமக்கு அழுத்தம் திருத்தமா சொல்றார். அப்ப அந்த ஐம்புல தொடர்பால என்ன, அதாவது இந்த மணல் சிறுவர்கள் வந்து மனநிறைவு எய்துன மாதிரி இறைவன் எப்படிப்பட்டவர், சுற்றுணர்வால் அறியப்படாதவர், அவரை அறியப்படாததா இருக்கிறவரை அவர் அறிய முடியல, என்னையும் அறியல அப்படின்னு சொல்லிட்டே உட்காந்துருப்பாங்க. அதாவது தன்னையும் அறிய மாட்டாங்க, தலைவனையும் அறிய மாட்டாங்க. அப்ப பதிஞானத்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், தலைவனை அறிய முடியும். குறியாததொன்று அதான் பாச பசு ஞானத்தால அறிய சுட்டி அறியப்படாதவர் பரம்பொருள், ஆனா பதிஞானத்தால் அவரை உணரலாம். அதனால அதை அழகா எடுத்து சொல்லி இந்த ஐம்பொறிகளால சிவானுபவத்தை நுகரலாம் அப்படிங்கிறது இந்த குழந்தை விளையாடி மண் சோறு சாப்பிட்ற மாதிரிதான் அப்படின்னு சொல்றார். சிவஞான போதம் அவை அடக்கத்துல தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன் உணர்வார்னு சொல்றாரு இல்லையா, தன்னை யார் உணர்கிறார்களோ அவர்கள் தான் தனக்குள் இருக்கும் தலைவனையும் உணர முடியும் என்ற ஒரு அருமையான சித்தாந்த கருத்தை இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த பாசஞானமும் பசுஞானமும் உள்ளவங்க தன்னையும் அறிய மாட்டாங்க, தலைவனையும் அறிய மாட்டாங்க. அந்த மணல் வீடு எப்படி நிலைத்து நிற்காதோ அது மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கை. இது அனித்யம்ங்கிறத உணரணும் முதல்ல. இது அனித்யம்னு உணர்ந்தா இந்த நில்லாத வாழ்வை நினைக்காம நிலையான இறைவனை நினைக்க தோணும். ஆனா இப்ப நேர் மாறுதலாக நிலையான இறைவனை மறந்து நில்லாத வாழ்க்கையை நினைத்து கொண்டே வாழ்கிறோம். அந்த ஒரு பக்குவ நிலை வரும்போது இறை உணர்வை பெறலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவரை வந்து சாமானியமா அறியவோ உணரவோ அனுபவிக்கவோ முடியாது, அடையவோ முடியாது. இப்படியே நின்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே அப்பர் சுவாமிகளும் இன்னத்தமையன் என்று அறிவண்ணா எம்மானை அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதான் அப்படின்னு சொல்ல இப்படித்தான் இருப்பார்னு வரையறுத்து கூற முடியாதவர் நம்முடைய பரம்பொருள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக உடம்புக்கு உறுதுணையா இருப்பது உயிர், உயிருக்கு உறுதுணையா இருப்பது உடம்பு. இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு உற்ற துணையா இருக்கு. அது மாதிரி சிவபெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு எப்போதும் செறிதுணையாகவும் பெருதுணையாகவும் இருக்கிறது. இந்த செறி துணை அப்படிங்கிறது இந்த உலகம் எதனால வந்தது, இந்த மாதிரி ஒரு ஆய்வு எதனால் படைக்கப்பட்டது, இப்படி ஆய்தல் அதான் கேள்வி, தத்துவ ஞானங்களை சிந்தை செய்தல் சிந்தித்தல். அப்படி இருந்தால் இறைவன் என்ன இருப்பாரா, நம்முடைய மனதில இருப்பார், சிந்தையில இருப்பார். அதான் மனத்திடை மன்னிய மன்னே நெஞ்சுள் எழு பரஞ்சோதி போன்ற திருமுறை சொற்றொடர்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானுடைய திருவடிய துணையா பெற்றாச்சுன்னா அப்புறம் முக்தி பேரு கிடைக்கும். அந்நியம் இன்மையின் அரண் கழல் செலுமே அப்படின்னு சுவிஞான போதம் சொன்னது போல. சரி என்று அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனேன்னு அவர் சொன்ன மாதிரி, சுந்தரமி சுவாமிகள் சொன்ன மாதிரி, இவர் தான் நமக்கு உற்றவரும் உறுதுணையுங்கிறத உணர்ந்து வாழ்ந்தோம் என்றால் நமக்கு நிச்சயமாக முக்தி கிடைக்கும். அடுத்து என்ன சொல்றாரு, புகழ நின்றார்க்கும் புராண நிம்மீசன், இகழ நின்றார்க்கும் இடுமைக்கிடமா, மகிழ நின்றாதியை ஓதி உணரா, கழிய நின்றார்க்கு ஒரு கற்பசுவாமே அப்படிங்கிறார். உணர்ந்தவர்களுக்கு அவர் எப்படி இருப்பார், உணராதவர்களுக்கு எப்படி இருப்பார். புகழ நிற்பார் அந்த அரி அயன் அவங்களுக்கு எல்லாம் இவர் வந்து பழமையானவர், புராணன்னு கொடுத்துருக்கு. தன்னை இகழ்ந்து கூறுகின்றவர்களுக்கு துன்பத்துக்கு இடமா இருப்பாரு. அதனால எல்லாரும் எப்போதும் மகிழ நின்ற முழு முதற் கடவுளை உணராம ஒதுங்கி நிற்பது, அந்த மாதிரி தன்மை உள்ளவர்களுக்கு அந்த பரம்பொருள் வந்து ஒரு கல் பசுவாக இருக்கிறது, ஒரு சிலையாக. இப்ப நல் பசு, நல்ல ஒரு பசு நிக்கிறேன் நம்ம பாலை கறக்க முடியும், கல் பசுல போய் பாலை கறக்க முடியுமா, கறக்க முடியாது. அதாவது கறவ மாட்டுக்கும் பால் வத்திய வத்து மாட்டுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. கல்லாகிய பசு அதுதான், என்னன்னா இறைவனை ஓதி உணர்வது கடமையா இருக்கு, ஆனா அந்த கடமையை செய்யாம ஒதுங்கி நின்றா இறைவன் வந்து பாலை தராத கல் பசுவை போல இருப்பார் அப்படிங்கிறது. இப்ப நமக்கு பால் தரக்கூடியதான், அருளை வாழி வழங்கக்கூடிய மாதிரி இறைவன் இருக்கணும்னா நம்ம ஓதி உணரணும் அவரை அப்படிங்கிறத அழகா நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும். சரி அடுத்து, இறைவனோட இயல்பை யாரு உள்ளவாறு புரிந்து கொள்கிறார்களோ அவர்களால் அவரை அணுக முடியும் என்று ஒரு கருத்து சொல்ற. வைத்துணர்ந்தான் மனத்தோடும் வாய்பேசி ஒத்துணர்ந்தான் உரு ஒன்றோடொன்று ஒவ்வாது அச்சுழன் ராணி கலங்கினும் ஆதியை நச்சுணர்ந்தார்க்கே நணுகலும் ஆமைங்கிறார். மனசால தியான பொருளா வச்சு உணரப்பட்டவர், வாயால புகழ்ந்து பேசி உணரப்பட்டவர், அவர் ஆன்மாக்கள் பொருட்டு, அதாவது சொரூப நிலையில அவருக்கு நாம ரூபம் கிடையாது சிறப்பு நிலையில, ஆனா பொது நமக்காக எடுக்கின்ற அந்த தடத்த லட்சணத்துல அவர் எப்படி இருக்காரு, ஆன்மாக்களுக்காக பல உருவங்கள் எடுத்திருக்கிறார், ஒண்ணுக்கு ஒண்ணு ஒவ்வாமல் இருக்கும். ஆனா எல்லா உருவிலும் என்ன இருக்குன்னா அருள் தான் இருக்கு, அருள் விளக்கம் இருக்கிறது. அப்படிப்பட்டவரை நாம என்ன செய்யணும், உயிர் மயங்குது பொறியெல்லாம் கலங்குது, புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி ஐமேல் உந்தின்னு ஞான சம்பந்த பெருமான் சொல்ற மாதிரியும், சாமன்று உன் நாமம் உரைக்க தருதி கண்டாயின்னு நாவுக்கரசு பெருமான் சொல்றாருலே அது மாதிரி. அதனால அந்த நேரத்துல என்ன செய்யணும், அவரை எந்த நேரத்திலையும் விரும்பி தியானிக்கணும், அப்பத்தான் அவரை அணுக முடியும் என்று மிக அழகாக சொல்லுகிறார். அந்த மனத்தோடும் வைத்துணர்தல்ங்கிறது தான் தியான பொருளாக வைத்து போற்றுதல், வாய் பேசின்னு சொல்றதுதான் அவரை அவரோட புகழ பேசுறது. எவ்வளவோ செய்யறாரு ஆன்மாக்களுக்கு சுவாமி வந்து, அந்த பரம உபகாரங்களை எல்லாம் சொல்லக்கூடிய புராண வரலாறுகளை எல்லாம் எடுத்து நம்ம கண்டிப்பாக அவர் பேசினா அவருடைய புகழை நான் பேசுவதாக ஆகும். அதன் மூலம் அவர் எங்கெனம் அருள் செய்வாருங்கிறது நமக்கு புலப்படும். அப்புறம் பெண்ணாவும் வந்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அங்க தாய்மான சுவாமியா இருக்காரு, அந்த ஆத்துல வெள்ளம் கரப்புரண்டு ஓடுது, இக்கரையில அந்த பெண் பிரசவத்துக்கு கஷ்டப்படுறா, அக்கறையில தாயா இருக்காங்க, அவங்களால இப்ப அந்த வெள்ளத்துல இந்த பக்கம் வர முடியாது. ஆனா அந்த தாயோட வடிவத்துல இருந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தாரு, அதனால தாய்மான பேர். அதனால பெண்ணா வருவாரு, ஆணா வருவாரு, குமரனா வருவாரு, திருவிளையாடல் புராணல பக்கம் விருத்தனா வருவாரு, வீரனா வருவாரு, காந்தனா வருவாரு, நிறைய வகையில அவர் வர்றாரு. ஆனா எத்தனை வேடம் தாங்கினாலும் அவர் ஒரே ஆள் தான் இல்லையா. யட்சனா வருவாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வருவாரு. மண்டோதரிக்கு கையில குழந்தையா வந்தாரு. ஆறொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் அப்படின்னு சொல்ற மாதிரி, எத்தனை வடிவம் தாங்கினாலும் அவர் ஒருத்தர் தான், பரம்பொருள் ஒன்றுதான் அப்படிங்கிறத நாம மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அதனால அச்சன் இதுல சொன்னப்பட்டது உயிர். அந்த உயிர் எப்படி வருதுன்னா இருவினை வயப்பட்டு உழல்கிறது, ஆணி மாதிரி அங்கங்க அறையப்பட்டிருக்க பொறிகள், அதனால கலங்குது அப்படிங்கிறத சொல்லி அந்த பொறிகள் வசப்படாமல் இறைவனை அணுகினால் அவரே அடையலாம் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக கல்லாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார். கல்வி பயிலாமை, கல்வி கேள்வி இரண்டும் கற்றலாதலின் அதோட மேன்மையை முதல்ல நேர்மையில நேர்மறையில சொல்லிட்டார். கல்வியும் கேள்வி கேட்டு அமைதலும். இப்ப கல்லாமையுடைய இழிவை சொல்லுவதன் மூலம் எதிர்மறையிலையும் சொல்றார். அதனால கல்விங்கிறது எவ்வளவு இன்றியமையாதது அப்படிங்கறத நமக்கு உணர்த்துறார். அதுக்காகத்தான் கேள்விக்கு பின்னால கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தை வச்சிருக்கார். என்ன சொல்றாரு? கல்லாதவரும் கருத்தரு காட்சியை வல்லார் எனில் அருட்கண்ணால் மதித்துளோர். கல்லாதார் உண்மை பற்றா நிற்பர் கற்றோரும் கல்லாதார் இன்பம் காணுகிறாரே அப்படின்னு சொல்றார். அதாவது கல்லார் காணக்கூடிய உண்மைய கற்றாரும் காணார் அப்படின்னு சொல்றார். ஒரு நூலை கற்றவர் தன்னோட கருத்தால அறிய விரும்பினா அதனால அறியத்தக்க அறிவாக இறைவன் இருப்பார். அவங்க கற்று அறிய வல்லவரா இருந்தா அவருடைய திருவருட்கண்ணால் அவங்க எல்லாம் மதிக்கப்பட்டவர்கள், இறைவனால் மதிக்கப்பட்டவர்கள். கல்லாதாவ நிறையவன் ஞான நூல்களை படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா திருவருள் பதிவு இருந்ததுன்னா உண்மையை உறுதியா அவங்களும் கடைபிடிப்ப நிறைய ஞான நூல்லாம் படிக்க மாட்டாங்க. ஆனா இது செய்யணும்னு சொன்னா கேட்டு அதெல்லாம் பின்பற்றுவாங்க. அப்படி கல்லாதார் காணும் இன்பத்தை கற்றாரும் காண மாட்டார் அப்படின்னு சொல்றார். ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது, படிச்சா மட்டும் போதாது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொன்னது போல கற்றதனால் ஆய பயன் வாலறிவன் நற்றால் தொழுவதுன்னு புரிஞ்சு நடக்கணும். இல்ல கல்லாமை ஏன் சொல்றாருன்னா கற்றும் சிவானுபவம் பெறாமல் இருத்தலை தான் கல்லாமை. படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கறது தான் அது சொல்றாரு. இப்போ காலத்தில நம்ம பாக்குறோம் சிவகோசரியார் ஆகம விதிப்படி பூஜை பண்றாரு. நம்முடைய திண்ணனார் வந்து என்ன செய்யறாரு, அவருடைய பாணியில, அவர் இந்த ஞான நூல்கள்லாம் படிக்கல, அவர் அவருடைய பாணியில பூஜை பண்றாரு. அப்புறம் நிறைவாக அவருக்கு அவரோட அன்பை உணர்த்துறதுக்கு இறைவன் தன்னுடைய கண்ணில இருந்து உதிரத்தை வர வைக்கவும் அவர் கண்ணிலிருந்து அப்பியதையும் நம்ம பாக்குறோம். அதனால இவர் வந்து மற்ற நூல்கள் எல்லாம் கற்கவில்லையே என்று நம்ம நினைய வேண்டாம். அவர் வந்து எப்படி இருக்காரு, இறைவனுடைய திருவருள் பதிவு இருந்ததுனால அந்த இன்பத்தை அவரால் அனுபவிக்க முடிந்தது. இத கற்றவர்களாலும் இதை அனுபவிக்க முடியாது என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் திருமூலதேவ நாயனார். அதற்கு அடுத்தபடியாக வல்லார்கள் என்றும் வழியொன்றி வாழ்கின்றார் அல்லாதவர்கள் அறிவு பலவென்பார் எல்லா இடத்தும் உளன் எங்கள் தம் இறை கல்லாதவர்கள் கலப்பறியாரு அப்படின்னு சொல்றார். படிச்சவங்களுக்கு தான் விவரம் தெரியும், கல்லாதவர்களால காண முடியாது. படிச்சவங்களுக்கு ஒன்றன்றது ஒன்றே காண் ஒன்றே பதி ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் புரியும் அப்படிங்கறத சொல்றாரு. சரி, இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இறைவன் வந்து உயிருக்கு உயிரா இருக்கக்கூடிய தன்மையை கல்லாதவர்களால் உணர முடியாது. ஏன்னா இந்த நூல்கள் உணர்த்தாங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய உயிர்களுடைய நிலை என்னன்னா உணர்த்தினால்தான் உணரும். அதனால தானே உணராது இல்லையா, அதனால அது தெரியலை, கற்காதனால உணர முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கலல் கையால் தொழுதேத்த பெற்றம் வந்த பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றேன்னு அழகா முதல் பதிகத்திலே கற்றலையும் கேட்டலையும் ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அது மட்டும் இல்ல, கல்லா நெஞ்சில் நில்லான் ஈசன் அப்படின்னு சொல்றார். நாவுக்கரசு பிறந்தகை என்ன சொல்றாரு, கற்றவர் உண்ணும் கனியே போற்றி அப்படின்னு சொல்றாரு. கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி கற்றார் இடும்பை கடைவாய் போற்றின்னு சொல்றாரு. அது போல ஒன்பதாம் திருமுறையிலே கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை அப்படின்னு சொல்றாங்க. இதான் வள்ளுவர் பெருமான் என்ன சொல்றாரு, கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி அப்படின்னு அழகா சொல்றாரு. சரி, ஆக அந்த கல்வியுடைய சிறப்பை கல்லாமையின் மூலமாகவும் நமக்கு உணர்த்தி கொண்டே செல்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, நில்லா நிலையை நிலையாக இந்த பாடல், அதாவது வல்லார்கள் என்று வழியொன்றி வாழ்கிறார் அப்படிங்கிறது அந்த இறைவன் உயிருக்கு உயிராக இருக்கத நம்ம உணர்ந்து கொள்ளணும். திருவடி ஞானமாகிய கல்வியை கற்றவர்கள் அந்த வல்லவர்கள் தான் ஒரு நெறிப்பட்ட மனதோட வாழ்வாங்க. அப்படி அந்த ஞான நூல்களை பயிலாதவர்களுடைய அறிவு வந்து பலதரப்பட்டதா இருக்கும், மயங்குவாங்க. இறைவன் எங்க இருக்கிறான்னு கேட்டா எங்க இல்லைன்னு நம்ம திருப்பி கேட்கணும். எங்கும் இருக்கிறார், அவர் இல்லாத இடமே கிடையாது. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் சொல்றார். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கு, இதெல்லாம் தாய்மான சுவாமின்னு சொல்றாங்க. ஆக அப்படி பெருமான் எங்கும் இருக்கிறாரு. ஆனா கல்லாதவர்கள் வந்து இறைவன் நம்மோடு பிரிப்பின்றி அத்துவிதமாக இருக்கின்றார் அல்லவா, அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. சிவபெருமான் தான் கடவுளுங்கிறதுல ஒரு உறுதிப்பாடு இருக்கணும். யாதோ தேவர் எனப்படுவோர்க்கெல்லாம் மாதேவன் அல்லால் தேவன் மற்றில்லையே அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு உரைப்பு இருக்கும். அவர் உயிரில் பொருள், உயிருள்ள பொருள் ரெண்டிலையும் இருக்கிறார் நீக்கமரதான். தாவில் சராச்சரம் எல்லாம் சிவம்பிருக்கும் பிள்ளையார் அவதரித்தான்னு சொல்வார். சரம் அச்சரம், உயிர் பொருள், உயிர் இல்லாத பொருள் எல்லாத்தையும் இறைவன் இருக்கின்றார். அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அது அவர் கண்காணி, நமக்கு நம்மளுடைய செயல்களை எல்லாம் கண்காணிச்சு கொண்டே இருக்கிறார். ஆனா கல்லாதவர்களுக்கு அவர் வெளிப்பட மாட்டார். கற்றார் நெஞ்சில தயிரில் நெய் போல விளங்கி தோன்றுவார், கல்லாதார் நெஞ்சில பாலில் நெய் போல, விறகில் தீ போல, மணியில் ஒளி போல மறைய இருப்பார் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார். பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கழ்வனே அப்படின்னு சொல்றாரு. அவங்க மனசை விட்டு நீங்க மாட்டாரு, தன்னை காட்டாம இருக்க மாட்டாரு அப்படின்னு அழகா சொல்றார். தானே உலகெழும் ஆயானை ஆழ்வானை அப்படின்னு சொல்றதுதான், எல்லாமாவும் அவர் எங்க எல்லாத்திலயும் இருக்கிறார் அப்படிங்கறது திருவாசகத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குன்னா புல்லறிவு தான் இருக்கும். கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனேன்னு கண்டபத்துல சொல்றாரு. கல்வி கேள்வி இல்லாதவங்களுக்குள்ள தெரிப்புணர்வு தான் புல்லறிவு அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடைன்னு சொன்ன திருக்குறளை நம்ம முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையாமையை உணர்ந்து கொண்டால் நமக்கு எல்லாமே நன்மையாக அமையும். அதுதான் அழகா கந்த புராணத்தையும் சொல்றார். புன்னறி அதனில் செல்லும் போக்கினை விளக்கி மேலாம் நன்னறி ஒழுகச் செய்து நவையறு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தவள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றின்னு சொல்ற. காமம் வெகுளி மயக்கம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் புன்னெறி, அதுல எல்லாம் போறதெல்லாம் பிரமத சார்பு, அதெல்லாம் நன்னெறிங்கிறத சைவம். அப்புறம் என் நவையறு காட்சி, அந்த என்ன காட்சினா சகல நிஷ்கல வடிவ காட்சிகள். சகலம்னா உருவம், நிஷ்கலம்னா அருவம், சகல நிஷ்கலம்னா அரு உருவம். இப்படி நமக்கு அந்த காட்சிகளை எல்லாம் நல்கி நம்மை என்ன செய்யறாரு, நமக்கு உள்ளும் வெளியும் காட்சி நல்கி நம்ம என்ன செய்யறாரு, இருவினை நீக்கி ஆட்கொள்கிறார் என்று அழகா கந்த புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அவர் எல்லாருக்கிட்டையும் தான் இருக்காரு. ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் அப்படின்னு திருவாசகம் சொல்றது, யாவரும் பெற உறும் ஈசன்ட்டு. ஆனா நான் முயற்சி பண்ணணுமே, முயற்சியே பண்ணாம இருந்தா அவரோட இருப்ப நம்மால் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அப்ப நில்லாதவற்றையெல்லாம் நிலை இல்லாததுன்னு முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். அப்படி புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களால் நிச்சயமாக காணவே முடியாது. அப்ப இந்த உடம்பானது அழியக்கூடியது, இந்த உலகம் அழியக்கூடியது அப்படின்னு யார் நினைக்காங்களோ, நமக்குன்னு வரையறுக்கப்பட்ட அந்த வினையெல்லாம் அனுபவிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு கணம் கூட இந்த உடம்ப நிலைக்காது அப்படின்னு யார் உணர்கின்றார்களோ, அவங்க எறும்பு முதல் யானை ஈரான எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமான் தான் இறைவனாக இருக்கின்றார் அப்படிங்கிறத உணர்வாங்க. அதனால சிவஞான பயிற்சி உடையவர்களாலதான் மனதில் அவரை காண முடியும் என்று மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எல்லாத்தையும் அவர் கலந்திருக்காரு, ஆனா கல்லார் நெஞ்சில அவரை காண முடியாது